அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் கடந்த சனிக்கிழமையன்று 2 கப்பல்கள் மோதிக்கொண்டதை அடுத்து சென்னை கடற்பரப்பில் பரவிய எண்ணெய் படலம் குறித்த செய்தி.
சுமத்தமா சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டும் இல்லாம மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையை மாறி போய்கிட்டு இருக்கு. இதை வந்து உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு தலையிடணும்.
தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை குறித்து காவிரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஆறுபாதி கல்யாணம் தெரிவித்த கருத்து.
நிச்சயமா இது வரப்பிரசாதம் தான் வர்ற கொடைய வந்து மிக கடுமையான வறட்சியை வந்து இது வந்து நிச்சயமா வந்து ஒரு மாசம் அந்த வறட்சியை கொஞ்சம் தள்ளி போக வைக்கும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழிலம் பருதி.
7 முஸ்லிம் நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்கா வருவதற்கும் அமெரிக்காவின் அகதிகள் திட்டத்திற்கும் தடை விதித்து தான் பிறப்பித்த உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் நியாயப்படுத்தியுள்ளார். அதிபரின் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த தடை உத்தரவு குறித்து ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்திருந்தால் கெட்ட மனிதர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைந்திருப்பார்கள் என்று தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த வார இறுதியில் அமெரிக்க விமான நிலையங்களில் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு இந்த தடையை குற்றம் சொல்லக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ள செயலாணைக்கு மேலும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. விளையாட்டு நிறுவனமான நைக்கி உலகில் உள்ள எல்லாருமே போற்றுகின்ற பன்முகத்தன்மையின் செல்வாக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் உலகளவில் 10,000 அகதிகளுக்கு பணி வழங்கப் போவதாக காஃபி கடைகளை நடத்தி வரும் ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது. இந்த ஆண்டின் இறுதியில் பிரிட்டனின் பயணம் மேற்கொள்ளும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பயணத்தை ரத்து செய்ய அரசை வலியுறுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள மனு ஒன்றில் பிரிட்டனில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர்.
உலகிலேயே மிகப்பெரிய அளவில் அதிக தாராளமாக அகதிகளை வரவேற்கும் நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகள் இருப்பதாக ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டியரஸ் புகழ்ந்து பேசியுள்ளார். சில வளர்ச்சியடைந்த நாடுகள் தங்களுடைய நாடுகளின் எல்லைகளை மூடுகின்ற வேளையில் ஆப்பிரிக்க கண்டம் எல்லைகளை திறந்து வைத்துள்ளதாக எத்தியோப்பியாவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஒன்றிய உச்சி மாநாட்டில் பேசிய போது குட்டியரஸ் தெரிவித்துள்ளார். குட்டியரசின் இந்த கூற்றுக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெரும்பாலும் முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட 7 நாடுகளிலிருந்து மக்கள் குடியேற்றத்திற்கு தடை விதித்துள்ள செயலாணைக்கு மறைமுகமான விமர்சனம் என்று செய்தியாளர்களால் கூறப்படுகிறது.
ஜெர்மனி ஆக்கிரமித்திருந்த போலாந்தில் ஹவுஸ்விச் மரண முகாமிலிருந்த நாஜி தளபதிகள் மற்றும் பாதுகாவலர்களின் மிகவும் விரிவான பட்டியலை போலாந்தின் தேசிய நினைவு நிறுவனம் இணையத்தில் வெளியிட்டுள்ளது. ஹவுஸ்விச் ராணுவ முகாம் பட்டியலில் சுமார் 9,000 பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் சிலவற்றில் புகைப்படங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ஹவுஸ்விச் ஒரு போலாந்து முகாம் என்ற பொய்யை எதிர்த்து இந்த பட்டியல் போராடும் என்று நிறுவனத்தின் தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஹவுஸ்விச்சில் நாஜிக்கள் சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர்.
பிரேசில் நாட்டின் பணக்காரர்களில் ஒருவரான ஈக் படிஸ்டா லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள போலீசாரிடம் சரணடைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நியூயார்க்கிலிருந்து பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவுக்கு வந்த விமானத்திலிருந்து அந்த தொழிலதிபர் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டதை தொலைக்காட்சி காணொலிகள் காட்டுகின்றன. ஈக் படிஸ்டா ஒரு எண்ணெய் மற்றும் சுரங்க தொழிலதிபர் ஆவார்.
உலக வெப்பமயமாதலை குறைக்கும் நோக்கிலான பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா நீங்கிவிடும் என்று தான் எதிர்பார்ப்பதாக அதிபர் ட்ரம்பின் பருவகால மாற்றத்திற்கான ஆலோசகரான மைரோன் இபெல் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். பருவகால மாற்றம் என்பது ஏமாற்று வேலை என்று ட்ரம்ப் முன்னதாக அதனை நிராகரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனை கொலை செய்ய முயற்சித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை கொலை செய்ய முயற்சித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 4 நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். போலீசார் தெரிவித்துள்ள தகவலின்படி வெளிநாடுகளில் வசித்து வரும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கமைய இந்த கொலை திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டு அவரை கொலை செய்ய சந்தேக நபர்கள் திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த கொலை திட்டத்தின் பின்னணியில் இருக்கின்ற நபர்களை அடையாளம் காண்பதற்காக விசாரணைகள் பரந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த கொலை முயற்சி சம்பந்தமாக அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஜாத்திக ஹெலவுருமே கருத்துக்களை தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்பட்டுள்ள பலத்த கருத்து முரண்பாடுகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
மந்திரிவரையா ஓ பெஹதிலோ பெனிசிட்னோ உத்ருஹா நெகனிஹர்ட வெனம ஃபெடரல் பாலனயக் லபாகன்.
நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வடகிழக்கு மாகாணங்களுக்கு சுயாட்சி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று போராடி வருகின்றார். ஜனநாயக ரீதியாகவே அவர் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க, பயங்கரவாதம் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் கூட்டமைப்பின் சில சக்திகள் இந்த கொலை முயற்சியின் பின்னணியில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் இந்த சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய செய்தி அது. இனி இந்திய கண்ணோட்டம். கடந்த சனிக்கிழமை அன்று சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே இரண்டு கப்பல்கள் மோதிக்கொண்டதை அடுத்து சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார கடற்பரப்பில் பரவியுள்ள எண்ணெய் படலங்களை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
எண்ணூர் துறைமுகம் அருகே சனிக்கிழமை இரண்டு கப்பல்கள் மோதிக்கொண்டதை அடுத்து சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு அருகே அமைந்துள்ள கடற்பரப்பில் பரவியுள்ள எண்ணெய் படலங்களை அகற்றும் பணி மூன்றாவது நாளாக இன்று திங்கட்கிழமையும் தொடர்கின்றது. இந்தியாவில் கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பில் உள்ள கடலோர காவல்படையின் மாசு கட்டுப்பாட்டு குழு மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவை இணைந்து இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. சனிக்கிழமை அதிகாலையில் எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அருகே இரண்டு சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தானது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை உண்டாக்கவில்லை என்றும் 200 லிட்டர் அளவிலான எண்ணெய் கசிவு மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் எண்ணூர் காமராஜர் துறைமுக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் அப்பகுதியில் கடல் மாசு ஏற்படாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நாளை செவ்வாய்க்கிழமைக்குள் நிலைமை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் அந்த அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டனர். எண்ணெய் கசிவு ஏற்படும் காலகட்டங்களில் நிலைமையை சமாளிக்க தேவையான பயிற்சிகளுடன் இந்திய கடலோர காவல்படையின் மாசு கட்டுப்பாட்டு குழு தயார் நிலையில் இருந்ததாக கடலோர காவல்படை அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தால் எண்ணெய் திட்டுக்கள் சென்னை மெரினா கடற்கரை பகுதியை தாண்டியும் பரவ தொடங்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்தோடு மீன்வளத்துக்கு பாதிப்பை உண்டாக்கியுள்ள இந்த எண்ணெய் படலம் கடல்வாழ் உயிரினமான அரிய வகை ஆமை இனங்கள் உயிர் இழப்பதற்கும் காரணமாகியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். சென்னை பகுதியை சேர்ந்த மீனவர்களும் எண்ணெய் கசிவு குறித்து கவலை தெரிவிக்கின்றனர்.
இது வந்து கடலுடைய நீரோட்டத்தை பொறுத்தவரையிலும் எப்பவுமே வடக்கு தெற்கா வந்து பயணம் பண்ணிக்கிட்டே கடலுடைய காற்றினுடைய சூழலுக்கு ஏற்ப அப்போ இதனுடைய பயணத்தினுடைய அடிப்படையில இன்னும் கூட இடங்கள் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப திருவெட்டூர்ல நாளைக்கு காஷ்மீர் வரையிலும் வரலாம். ஒட்டுமொத்தமா சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டும் இல்லாம மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையை மாறி போய்கிட்டு இருக்கு. இதை வந்து உடனடியாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டு பேரும் உடனடியாக தலையிடணும். குறிப்பா வந்துட்டு எண்ணூர் போர்ட் வந்து பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உடனடியாக இழப்பீடு தரணும்
என்றார் மீனவர்கள் மக்கள் முன்னணியின் தலைவரான கோசுமணி. ஏற்கனவே பாதிப்படைந்துள்ள மீன்பிடி தொழில் தற்போதைய சூழலால் மேலும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என்றும் அதனால் அரசு தங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கடந்த 3 தினங்களாக பரவலாக மழை பெய்துள்ளது. ஜனவரி மாதத்தில் பெய்துள்ள இந்த மழையின் தன்மை மற்றும் காரணம் குறித்து சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரனிடம் கேட்டேன்.
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குளிர்காலத்துல கூட இந்த இதுல வந்து மழை உண்டு. ஆனா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படித்தான் இயல்பு பாத்தீங்கன்னா இப்ப வந்து 1 ஜனவரி முதல் இன்று வரை 30 வரை இயல்பான அளவு வந்து 17 மில்லிமீட்டர், பெய்த அளவு வந்து 38 மில்லிமீட்டர். தற்பொழுது இந்த மழையானது குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை ஒன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்தது. அது மேற்கு திசையில் நகர்ந்து சென்ற தமிழகத்தின் வழியாக நகர்ந்து சென்ற காரணத்தால் அரபிக்கடல் பகுதிக்கு நகர்ந்து சென்ற காரணத்தினாலே தமிழகத்திலே குறிப்பாக மத்திய மற்றும் தென் தமிழக பகுதிகளிலே பரவலாக மழை பெய்துள்ளது.
வடகிழக்கு பருவமழை காலம் என்பது வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அப்படின்னு சொல்லப்படுற நேரத்துல டிசம்பர் மாத நடுவில் தான் மிகப்பெரிய புயல் ஏற்பட்டது. அதன் பின்னர் இப்போது ஜனவரி மாதம் இறுதியிலும் இவ்வாறு மழை பெய்வதற்கு காரணம் என்ன?
இந்த ஒவ்வொரு பருவத்தில் பொறுத்தவரையிலும் ஜனவரி மாதம்ங்கிறது விண்டர் சீசன் என்று சொல்லக்கூடிய குளிர்கால பருவம். இந்த பருவத்திற்கு தனியாக கிழக்கு திசை காற்றிலே வேக மாறுபாடுகள் ஏற்படும். அந்த வேக திசை மாறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது மழை வருவதற்கான வாய்ப்பு உள்ளதே தவிர அந்த பருவத்தையும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் பருவத்தையும் இந்த பருவத்தையும் ஒப்பிட்டு பார்க்க இயலாது. அது முக்கிய மழைக்காலமாகும். இது வந்து குளிர்காலமாக இருந்தாலும் குளிர்காலத்திலும் மழை தரக்கூடிய வானிலை நிலவுகள் உண்டு. ஆனால் அவை மிகவும் வலுவான வானிலை நிலவுகள் அல்ல.
ஆனால் ஆரம்ப காலங்களிலெல்லாம் இந்த மழைக்காலம் மற்றும் குளிர்காலம் கோடைக்காலம் என்பதெல்லாம் சரியாக எவ்வாறு சொல்லப்பட்டதோ அவ்வாறே நிலவி வந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக சொல்லப்பட்ட காலத்தை தாண்டி நீடித்து வருவதற்கு காரணம் என்ன?
காலங்களில் மிகவும் சரியாக இருந்ததாகவும் தற்பொழுது நாம் மாற்றிக்கொண்டு இருப்பதாகவும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் வானிலை நிகழ்வுகளில் இயல்பானது. அடிப்படையான ஒரு விஷயம், வானிலை நிகழ்வுகளை பொறுத்தவரை இயல்பான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் சரி, தனியாக அதனுடைய வானிலை நிகழ்வுகளிலும் அவற்றின் போக்கிலும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் வானிலை நிகழ்வுகளில் மாற்றங்கள் உருவாகும்.
பாலச்சந்திரன் அளித்த பேட்டியது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. தமிழகத்தில் எதிர்பாராது பெய்த மழையால் விவசாயிகளின் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று காவிரி பாசன விவசாயிகள் சங்க தலைவர் ஆறுபாதி கல்யாணத்திடம் கேட்டேன்.
இல்ல, இப்போதைக்கு இப்ப நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 100 விழுக்காடு வந்து இந்த ரொம்ப ஆத்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்பி சம்பா சாகுபடி பூரா கம்ப்ளீட்டா அது ஒன்னு ஈல்டே இல்ல, அந்த அளவு காஞ்சி போச்சு. இப்ப வடிமுனை குழாய்கள் மூலமா விவசாயம் பண்ணது தமிழ்நாடு பூரா விவசாயம் பண்ணிருக்காங்க. வடிமுனை குழாய் மூலமா அந்த பயிர்கள் தான் இப்ப இன்னைக்கு அறுவடைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த சம்பா பயிர்கள் வந்து அங்கங்க இருக்கக்கூடியது. ஒரு சிறிதளவுல காப்பாற்றப்பட்ட பயிர்கள் வடிமுனை குழாய்கள் மூலம் பண்ணதுல வந்து நிறைய சேதம் வந்திருக்குது. விளைச்சல் படுத்துட்டுது. அது அறுவடை பண்ண முடியாம ஒரு வாரமா 10 நாளா விவசாயிகளுக்கு கஷ்டப்படுறாங்க. அறுவடை இயந்திரங்களும் கிடைக்கல, தண்ணியில கிடைக்க லாட்ஜ் ஆகி தண்ணியில கிடைக்குது, அதனால முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. தண்ணி எல்லாம் வடிஞ்சு போடாது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்து இந்த மழையின் காரணமாக அந்த நெல் மாய்ச்சர் கண்டென்ட்டோட வருது. இந்த 22% 24% மாய்ச்சர் வருது. அரசு கொள்முதல் வந்து தனியார் கொள்முதல் வந்து பண்ண மாட்டாங்க. 100 இப்பயே வந்து தனியார் கொள்முதல் நிலையங்கள்ல தனியார் கொள்முதல் பண்ற இடைத்தரகர்கள் தனியார்கள் வந்து ஒரு குவிண்டாலுக்கு வந்து 150-200 ரூபா அரசு கொள்முதல் விலையை விட குறைவா அதுவும் 2 மாச கடனுக்கு வாங்குறாங்க. அரசாங்கம் கொள்முதல் நிலையங்களை உரிய அளவுல திறக்கல.
தமிழகத்தில் வறட்சி நிலவி வருவதாக சொல்லப்படும் இந்த சூழலில் தற்போது பெய்து வரும் இந்த மழை விவசாய ஒரு வரப்பிரசாதமாக அமையுமா?
நிச்சயமா இது வரப்பிரசாதம் தான். வர கோடையை இல்லாட்டி எதிர்கொள்ள முடியாது. வர சம்மர் பருவத்தை வந்து வர கோடையை வந்து மிக கடுமையான வறட்சியை வந்து இது வந்து நிச்சயமா வந்து 1 மாசம் அந்த வறட்சியை கொஞ்சம் தள்ளி போக வைக்கும். ஆனா இருந்தாலும் இந்த மழைங்கிறது போதுமானதா இருக்காது. பட் இன்னும் கொஞ்சம் பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும். அது இப்ப பெய்ய கூடாது, 1 மாதம் கழிச்சு பெஞ்சதுன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
ஆறுபாதி கல்யாணம் அளித்த பேட்டியது. தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இல்லாத தங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பற்றி பேசி வருவது குறித்து திமுக உறுப்பினர்கள் வினவியுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை துணைத்தலைவர் துரைமுருகன் பிபிசி தமிழோசையிடம் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார்.
நன்றி சொல்லி இதுவரையிலும் அம்மாவுக்கு நன்றி சொன்னாங்க. அது முதலமைச்சர் குறிக்கும் நானும் பார்த்திருக்கேன். இது யாரு சின்னம்மா சபையில இல்லாத ஆள் அப்படின்னு கேட்டேன். உடனே சபாநாயகர் அவங்க பொதுச் செயலாளர் வந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் நன்றி தெரிவிக்கிறாங்க, அவங்கள பாராட்டுறோம். அதுக்காக அந்த அம்மாவில ரொம்ப வர்ணிச்சு பேசிட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் கட்சியில பேசுனாங்கன்னா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பற்றியே அவங்க வர்ணிச்சு பேசலாமா? முஸ்லீம் லீக்ல காதமுதிகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கலாமா? நாங்க எங்க கட்சியில இருக்கிறவங்களை பற்றி பேசலாமா? ஆக கட்சியினுடைய சட்டசபை நினைக்கிறீங்களா இல்ல ஏதாவது வேற மாதிரி கட்சியை நடத்துறீங்களா இங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் பேசலாம்
இல்ல. அதே சமயம் அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவர்கள் பேசியுள்ளார்கள். இதற்கு முன்னர் அவர்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அம்மா என்றும் அழைப்பார்கள். அவர் இல்லாத சூழலில் பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் அவர்கள் ஏற்கனவே அழைப்பது போல சின்னம்மா என்று அழைத்துள்ளார்கள். இது எப்படி தவறாகும்? தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர்
நடக்காது.
துரைமுருகன் அளித்த பேட்டியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.